தேவனுடைய செய்திக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். என்னோட கூட திருப்பிக்கொள்ள எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 37 அதிகாரம் 1-10 வரை நாம் வாசி கேட்போம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 37 அதிகாரம் 1-10 வரை வாசிக்க கேட்போம்.
கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர், அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோளினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இறைச்சல் உண்டாயிற்று. இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்த்து கொண்டது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறம் எங்கும் தோளினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை நான்களிலிருந்து வந்து கொலையுள்ள இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கட்டளையிட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய்
என்றார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி யூதர்கள் பாபிலோனிலே சிறைப்பட்டிருந்த காலத்திலே தீர்க்க தரிசனம் உரைத்தவர். எரேமியா யூதர்களுடைய சிறையிருப்புக்கு முன்பு தீர்க்க தரிசனம் உரைத்தவர். பட் சிறையிருப்பின் காலத்திலே எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் உரைத்தார். சிறையிருப்புக்கு பிற்பாடு சகரியா, ஆகாய், மல்கியா போன்கின்ற தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் உரைத்தார். பழைய ஏற்பாட்டின் கடைசி தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானகனாக. யோவான் ஸ்நானகனில் இருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் கிட்டத்தட்ட 400 இயர்ஸ், தேர் வாஸ் எ பிக் கிரேட் ஸ்பேஸ். கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் சைலண்ட் இயர்ஸாக இருந்திருக்கு. கிறிஸ்து பிறக்கும் வரைக்கும் வல்கா தீர்க்கதரிசன புத்தகத்துக்கும் இடையிலே 400 ஆண்டுகள் சைலண்டாக, தேர்ஸ் நோ எனி வேர்ட் ஃப்ரம் த லோர்ட். அது ஒரு இரண்ட காலம். அதுக்கு பிற்பாடு இந்த வேதத்தில் வாசிக்கிறபடி பழைய ஏற்பாட்டின் கடைசி தீர்க்கதரிசியாகிய யோவான் ஸ்நானகன் கிறிஸ்து வருகை குறித்து அவர் பிரசங்கப்பட்டதே, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறது. நாம் அறிவோமே ஏசாயா 40 அதிகாரத்திலே யோவான் ஸ்நானகனை குறித்தும் அவருடைய ஊழியத்தை குறித்தும் சொல்லப்படும். சரி, போடு அருமன தேவன பிள்ளைகளே, இந்த சொல்லப்பட இந்த நான் வாசித்த இந்த சம்பவமானது, இந்த சங்கதியானது, எசேக்கியேல் என்கிற தீர்க்கதரிசியை ஆவிக்குள்ளாக்கி, அல்ல வளைகுலை, ஆவிக்குள்ளாக்கி ஆண்டவர் இந்த தரிசனத்தை அவனுக்கு காண்பித்திருக்கிறார். சரி, இதில் இருக்க ஒரு காரியம் தெரியுமா? இந்த சொல்லப்பட்ட இந்த தரிசனம் என்னத்துக்காக என்று என்பதை குறித்து, என்னத்துக்காக இந்த தரிசனம் காட்டப்பட்டது சொல்லப்பட்டது, பதில் 11-12 தெளிவாக இருக்கு. படிங்க, என்னத்துக்காக இந்த தரிசனம் காட்டப்பட்டது அல்லது அறிவிக்கப்பட்டது என்றதை குறித்த விளக்கம் விவரம் அதே 37 அதிகாரத்தில் 10 வரை வாசித்தோம். அதுக்கு பதில் வந்து 11-12 இருக்கிறது. வாசி.
இப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுகுண்டு போகிறோம் என்கிறார்கள். ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும்
பண்ணுவேன். இந்த தரிசனம் என்னதுக்காக காட்டப்பட்டது சொல்லி இந்த 11 வசனத்திலும் 12 வசனத்திலும் ஆண்டவர் அதையும் தீர்க்கதரிசி மூலமாக வெளிப்படுத்துகிறார். அது என்னவென்றால், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் யூதர்கள் பாபிலோனிலே சிறையிருப்பில் இருந்தது நீங்கள் அறிவீர்கள். சோ அந்த காலகட்டத்திலே சிறையிருப்பிலே பாபிலோனிலே யூதர்கள் இருந்த காலகட்டத்திலே அவர்களுக்கு தங்களுடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கை அட்டு போய் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை காலம் நேரம் அது. சொல்லப்போனால் மிகவும் ஒரு இக்கட்டான கடினமான ஒரு நம்பிக்கையற்ற காலத்திலே அவர்கள் பயனென்றார். சிறையிருப்பிலே ஏராளமான யூதர்கள் கொல்லப்பட்டார், அழிக்கப்பட்டார். இப்ப எஞ்சி இருக்கிறது, மிஞ்சி இருக்கிறது கொஞ்ச ஜனம். சோ இப்ப பாபிலோன 70 ஆண்டுகளாக அவர்கள் சிறையிருப்பிலே அடிமைகளாக இருக்கிறார்கள். இப்ப இவர்களுடைய நோக்கம் என்ன, இவர்களுடைய எண்ணம் என்ன, இவர்களுடைய சிந்தனை என்ன, இவர்களுடைய இன்டென்ஷன் என்ன தெரியுமா? இனிமேல் நாம் நம்ம சொந்த நாட்டுக்கு திரும்பி போவோமா? திரும்ப நாம் ஒரு ஆலயத்தை காண முடியுமா? திரும்ப நாம ஆண்டவருக்கு ஆலயத்தில் பலி செலுத்த முடியுமா? இது இப்படியான காரியங்கள் இனி நடக்குமோ நடக்காதோ என்கின்ற ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே அவர்கள் இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் அவர்களை திரும்பவும் தன் இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு போவன் என்றும் திரும்பவும் அவர்களை பழைய நிலைமை கொண்டு வருவேன் என்கின்ற நம்பிக்கையை இஸ்ரவேலிற்கு திரும்பவும் கொடுப்பதற்காக ஊட்டுவதற்காக ஆண்டவர் இந்த தரிசனத்தை எசேக்கியேலுக்கு காண்பித்தார் என்பது இதன் பின்னணி. ஆகவே அங்கே இருக்கிற எஞ்சியிருந்த பாபிலோனில் எஞ்சியிருந்த மிஞ்சியிருந்த யூதர்களை எப்படி ஆண்டு வளைக்கிறார், உலர்ந்த எலும்புகளை போல இருக்கிறார். ஆகவேதான் ஆண்டவர் தீர்க்கதரிசியை பார்த்து கேட்டாரு, இந்த எலும்புகள் உயிரடையுமா? இஸ் இட் பாசிபிள் சார்? எலும்பு கூடுகள் அல்ல, எலும்பு கூடுகள் அல்ல, எலும்புகள் அதெல்லாம் சிதறி போய் கிடக்குது, சின்ன பின்னமாக கிடக்குது, பள்ளத்தாக்கில திரளாக கிடக்குது. அது மாத்திரமே மாசித்து மிகவும் உலர்ந்து போய் காணப்படுது. அப்படித்தானே, மிகவும் உலர்ந்ததாக காணப்பட்டது. அப்படியானால் இது எத்தனை ஆண்டுகளாக இந்த எலும்புகள், பொதுவாக உங்கள்ட்ட இரும்பிலும் பார்க்க எலும்பு பலம் உள்ளது, இரும்பு கூட ஒரு காலத்தில் இத்து போகும் அல்லது செத்து போகும், ஆனால் எலும்பு, மனிதனுடைய எலும்பு இலகுவில் உட்கார் அந்த அளவுக்கு ஒரு வைராக்கிய பலம் நிறைந்தது மனுஷனுக்குள்ளே இருக்கிற எலும்பு. சோ இந்த எலும்புகள் அநேக ஆண்டுகளாக உலர்ந்து போய் காணப்படுகிறது. இப்ப ஆண்டவர் அந்த பள்ளத்தாக்கில இருந்த எலும்புகளை சுத்தி தீக்கதரிசியை நடக்க பண்ணி அவரை பார்த்து கேட்கிறாரு, தீக்கதரிசியானவரு, இந்த எலும்புகள் உயிரடையுமா? பட் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி இவர் ஒரு நியூட்டனான ஒரு பதிலை கொடுத்திருக்கிறார். எஸ் ஓ நோன்னு சொல்லி சொல்லல, கேள்விக்கு பதில் இந்த எலும்புகள் உயிரடையுமா. அப்ப தீக்கதரிசி ஆமாண்டவர் என்றோ அல்லது இல்லை என்றோ பதில் சொல்லல, அவர் நியூட்டனாக கண்ட என்ன தெரியுமா, ஏவரி நீர் அறிவீர் அப்படி சொல்லி ஞானமாக சொன்னாரோ நான் அறிய. எனக்கு அருமையான தேவட்ட பிள்ளைகளை நன்றாக அப்படிங்க. இப்பொழுது இந்த எலும்புகள் உலர்ந்து போய் கிடைக்கும் பொழுது இது குறித்து அதிகம் பேசாம நம்ம சப்ஜெக்ட் தான் போகவே நின்றால் ஆண்டவர் தீர்க்கதரிசி பதி சொன்னாரு, இந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரை சொல்றது, கர்த்தர் எனக்கு கற்பித்தபடியே நான் தீர்க்க தரிசனம் உரேன். தீர்க்க தரிசனம் என்ன பதில், கர்த்தர் சொல்லுகிறதை சொல்லுவது தீர்க்க தரிசனம். பிளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், தீர்க்க தரிசனம் என்ன, கர்த்தர் நமக்கு சொல்லுவதை சொல்லுவது தீர்க்க தரிசனம். இன்னும் சொல்ல போனார், நம்முடைய ஆவியிலே தேவனுடைய ஆவியானவர் விதைக்கிற எண்ணங்கள் அவைகளுக்கு வண்ண வடிவம் கொடுக்கிறது தீர்க்கதரிசனம். இங்கே நம்முடைய ஆவியிலே ஆவியானவர் போடுகிற வார்த்தைகள் அல்லது எண்ணங்களை நாம் மற்றவர்களுக்கு பிரசன்ட் பண்ணும் பொழுது சில வேளைகளிலே நம்முடைய சொந்த எண்ணங்கள் மாமிச எண்ணங்கள் கலக்கிறதுக்கு இடம் இருக்கிறது. ஆகவேதான் வேற சொல்றது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதும் குறைவுள்ளது. என்ன சொல்றது, தீர்க்க தரிசனம் சொல்றதும் குறைவுள்ள, ஆனால் தேவனுடைய வசனம், எழுதப்பட்டிருக்கிற வசனம், வார்த்தைகள், கற்பனைகள், கட்டளைகள் மாத்திரம் என்னங்க குறைவற்றது. ஒரு அலுவலியா சொல்லுங்களே, 19 சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம், இந்த கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. ஏனென்றால் குறைவில்லாத தேவன் அருளின வேதம், இந்த வேதம் தந்த வேத நாயகனை எப்படி பாடுவேன் என்ற ஒரு கவிஞர். அருமையான தேவடைய பிள்ளைகளை நன்றே கவனிங்க, இப்ப உலர்ந்து போன எலும்புகளை பார்த்து தீக்கதரிசி உரை என்று சொல்றார். அப்ப கர்த்தர் மனுஷன் தீக்கதரிசிக்கு பார்க்கும்பொழுது என்ன இந்த எலும்புகள் இவ்வளவு இருக்கிறது, இதுக்கு இது எப்படி நடக்கும்? ஆனா ஆண்டவர் சொன்னார், உயிரோடு இருக்கிற மனுஷங்களை பார்த்தல்ல, உயிரட்ட எலும்புகளை பார்த்து உலர்ந்து போய் கிடக்கிற அந்த எலும்புகளை பார்த்து தீக்கதரிசியே தீக்கதரிசனம். ஆண்டவர் சொன்னபடியே அவர் தீர்க்க தரிசனம் உரைத்தார். நடந்தது என்ன உங்களுக்கு தெரியும், எல்லா எலும்புகளும் அப்படியே ஜாயின் பண்ணிட்டு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, எல்லாம் உழந்து சின்ன சின்ன பண்ணா கிடக்குது. இப்ப தீர்க்க தரிசனம் உரைத்த உடனே அந்த வார்த்தையிலே, தீர்க்க தரிசனமாகிய வார்த்தையிலே, தேவனுடைய வார்த்தையிலே இருக்கிற வல்லமை அந்த உழந்து போன எலும்புகளை எல்லாவற்றையும் ஒன்றொன்றாக கொண்டு வந்து இணைக்குது. பாருங்க அருமையான தேவட பிள்ளைகளே, தேவனுடைய வசனம் இணைக்க வல்லது, உடைக்க அல்ல. தேவனுடைய வசனம் இணைக்க வல்லது, சேர்க்க வல்லது. தேவனுடைய வசனம் கட்ட வல்லது. விளங்கினவர் ஆமே சொல்லுங்க. ஹல்லேலூயா. அருமையான தேவட பிள்ளைகளே, தீர்க்க முறைக்கும் பொழுது சிதறிக்கிற அந்த எலும்புகள் எல்லாம் அப்படியே வந்து சேர்ந்து கொள்ள, அதுக்கு பிற்பாடு மாமிசம் உண்டாக, அதுக்கு பிற்பாடு தோல் உண்டாக. என்ன நடக்குது, எல்லாம் அப்படியே நிற்குது. கொஞ்சம் கற்பனை உழைப்பார், ஏன்னா லைஃப் இல்லை, ஆவி இல்லை, ஜீவன் இல்லை. அப்படியே ஆமத்த நிக்குது, அப்படி ஒரு சேனை எழும்பி நிக்குது, அப்படியே ஒன்றுக்கும் உயிர் இல்லை. திரும்ப மறுபடி தீர்க்க தரிசனம். ஆனால் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெரிய இறைச்சல், இணையற்ற இறைச்சல். இது இந்த இறைச்சலை தான் நான் விரும்புகிறேன். சிலருக்கு இந்த இறைச்சல் கரைச்சல் போல தோடுது. ஆண்டவரை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற சத்தம் அவளுக்கு அலர்ஜியாக இருக்கிறது. தேவனை தொழுது கொள்கிறது, தேவனை மனந்திறந்து பாடி ஆடி துதிக்கிறது, அந்த இறைச்சல் சத்தம் அவர்களுக்கு கேட்கறதுக்கு சகிக்க முடியாமல் இருக்குது. ஏண்டா நான் சொல்றதை மன்னிச்சு கொள்ளுங்க, பிசாசுக்கு ஆண்டவரை ஆராதிக்கிறது சத்தமா துதிக்கிறது பிடிக்காது பாரு. ஏனென்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர், இஷ்டவேனின் துதிகளுக்குள் வாசமா இருக்கிற கர்த்தர் பரிசுத்தர். அது மாத்திரம் இல்ல, பரலோகமே பரலோகம் என்றாலே ஆராதனால துதியினால தொழுகைனால நிறைந்துவா இருக்கிறது. இடைவிடாமல் பரிசுத்தர் 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 என்று கேரிபிகளும் சேராபிகளும் ஆண்டவரை தொழுது கொண்டே இருக்கிறார்கள். வித்தவுட் எனி ஸ்பேஸ், இடைவெளி இல்லாமல் பரிசுத்த பரிசுத்தர் என்று பரலோகத்தில் தேவ தூதர்கள் தொழுது கொண்டிருக்க, அந்த ஆராதனை துதிகளின் மத்தியிலே நம்முடைய தேவன் வாசமாக. நாம் இந்த உலகத்தில் சபையாய் தேவனுடைய பிள்ளைகளாக கூடி ஆராதிக்கும் பொழுது ஆண்டவுடைய அந்த பிரசன்னம், அந்த பரலோக பிரசன்னம் சபையிலே வெளிப்படுகிறது. அந்த பரலோக பிரசன்னம், அந்த தேவ ஆவியோட பிரசன்னம் சபையிலே காணப்படுறது. அதான் சபையின் மகிமை. தேவ ஆவியானவர் சபையிலே அசைவாடுகிற நேரம் அது. தேவனுடைய ஆவியானவர் ஒவ்வொன்றையும் அங்காங்கே சேர்க்கிற நேரம் அது. தேவ ஆவியானவர் ஒவ்வொன்றையும் கட்டுகிற நேரம் அது, இசைக்கிற நேரம் அது, இணைக்கிற நேரம் அது, சேர்க்கிற நேரம் அது. நாம் ஆண்டவரை ஆராதிக்கிற போது தொழுதோடு எனக்கு அறிவான தேவட பிள்ளைகளே, நன்றாக பிள்ளைய கொடுங்க. நான் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அதெல்லாம் எழும்பி ஒரு சேனையா நிற்கிறது, ஆனா ஜீவ இல்லை. திரும்ப ஆண்டவர் சொன்னாரு, தீர்க்க தரிசன முறை ஆவியை பார்த்து. அப்படி அவன் திரும்ப மறுபடி அவன் தீர்க்க தரிசனம் வைத்த போது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் ஒரு சேனையாக எழுப்பின்றார். செத்து போய் கிடந்த, உழந்து போய் கிடந்த, வறண்டு போய் கிடந்த, வாடி போய் கிடந்த எலும்புகள் எல்லாம் இப்போது தேவனுடைய வசனத்தினாலும் தேவனுடைய ஆவியினாலும் அல்லேலூயா இப்பொழுது எழும்பி உயிரடைந்து ஒரு சேனையாக அணிவகுத்து நிற்கிறது. சேனை என்னத்துக்கு? யுத்தம் பண்ணுவதற்கு. சேனை என்னத்துக்கு? விளையாடுவதற்கு அல்ல. சேனை என்னத்துக்கு? வீட்டில வச்சு அழகு பார்க்கறதுக்கு அல்ல. சேனை என்றால் அதை யுத்தம் பண்ண வேண்டும். ஆகவே ரட்சிக்கப்பட்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை ஒரு யுத்த சேனையாக ஆண்டவர் பார்க்க விரும்புகிறார். ரட்சிக்கப்பட்டிருக்க சபையை ஆண்டவர் ஒரு சேனையாக, எதிரிக்கு விரோதமாக, சத்துருவுக்கு விரோதமாக போராடுகிற ஒரு சேனையாக சபையை பார்க்க விரும்புகிறாரு. சபையை ஆயத்தப்படுத்த விரும்புகிறாரு. சபையை அணிவகுக்க விரும்புகிறார். யுத்தத்துக்கு சிறந்த குதிரைகளாக நிறுத்துகிற கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அவன் மறுபடி தீர்க்க தரிசனம் உரைக்க, ஆவி அவளுக்குள்ள பிரவேசிக்க எழும்பி கால் ஒன்று நிற்கிறார்கள். இப்ப என்ன கவனிங்க, பள்ளத்தாக்கில் கிடந்த உழந்த எலும்புகள் உயிரடையுமா? இந்த எலும்புகள் உயிரடையுமா? ஆவியும் வசனமும் ஆண்டவுடைய சித்தப்படி உட்பிரவேசிக்க அவர்கள் ஜீவனடைந்து சேனியா எழும்பி நின்றார். கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உலந்த எலும்புகளையும் உயிரடைய பண்ணுகிற கர்த்தர் நம்முடைய தேவனாகி கர்த்தர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகிற தேவனாலே கூடாத காரியம், நத்திங் இம்பாசிபிள் வித் அவர் காட். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதைத்தான் தேவதூதன் மரியாளுக்கு சொன்னார். இதைத்தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். சபையில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நன்றாக படிங்க. பள்ளத்தாக்கிலே உலர்ந்த எலும்புகளாக கிடைந்த எலும்புகள் எல்லாவற்றையும் சேரியாக நிறுத்தினது ஆவியும் வசனம். இந்த நாளிலே நமக்கு இருக்கிற மிஞ்சி இருக்கிற கொஞ்ச நேரத்துக்குள்ள ஆவியும் வசனமும் என்ற தலைப்பிலே ஒரு கொஞ்ச நேரம் நான் உங்களுடைய தேவனுடைய வசனத்தை, தேவ ஆவியானவர் என் மனதிலே என் இதயத்தில் போட்ட வசனங்களே சொன்னேன். தீக்க தரிசனம் என்ன? கத்த சொல்லுவதை சொல்லுவதை தீக்க தரிசனம். நாம வாஸ்தவத்தில் நாம் என்ன நினைக்க தெரியுமோ, நம்ம ஒரு தேவ ஊழியக்காரர் வர வேண்டும், தலையில கையை வைக்கணும், கத்தருடைய பிள்ளையே ஆண்டவர் இப்படி சொல்கிறார் அப்படி சொல்கிறார் என்று சொல்றது மாத்திரம்தான் தீக்க தரிசனம் என்று நாம் எடுத்துக்கொள்றோம். நான் மறுக்கேன். ஆனால் இந்த சூப்பர் நேச்சுரல் ப்ரொஃபஸி, அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட துல்லியமான தீக்க தரிசனம் தேவனுடைய செய்தியில தான் இருக்கும் என்பதை சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்றேன். சோ ஞானம் உள்ளவன் அவைகளை மிண்டெடுக்கிறான் என்று வேதம் சொல்றது. ஏனோ தான் ஒன்று இருக்கிறவர்களுக்கு தீக்க தரிசனம் என்னன்னு தெரியாது, அதில் இருக்கிற வல்லமையும் புரியாது. காலம் முழுவதும் சபையில உலர்ந்த எலும்புகள் போலயே இருக்கு காணப்பட்டுக் கொண்டே இருக்கலாம். அவைகள் உயிரிழந்தது எப்போது? அவைகளுக்கு மாமிசம் தோலும் உண்டாகிறது எப்பொழுது? நரம்புகள் உண்டாகிறது எப்பொழுது? அல்லது ஆவி பிரவேசித்து ஜீவன் உண்டாகிறது எப்போது? ஆகவேதான் இன்றைக்கும் ஆவிக்குரிய சபைகளிலே ஏராளமான உலர்ந்த எலும்புகள் காணப்படுகிறது. பட் ஆண்டவரோ, சேனைகளின் தேவனாகிய கர்த்தரோ, சபையிலுக்கு இருக்கிற உலர்ந்த எலும்புகளை உயிரடைய பண்ண விரும்புகிற கர்த்தர் அவர். சபையில உலர்ந்த எலும்புகள் போல காணப்படுபவர்களை சேனையாக நிறுத்த விரும்புகிற தேவன் அவர். வறண்டு போன ஆவியையும் வட்டி போன ஆவியையும் குளிர்ந்து போன ஆவியையும் பின்வாங்கி போன ஆவியையும் திரும்ப உயிர்ப்பித்து உயிரடைய செய்து சேனையாக நிறுத்த வல்லமுள்ள தேவன் நம்முடைய ஆண்டவர். அது மாத்திரமில்ல, God is a God of second chance. நான் உங்களுக்கு சொல்றேன், எனக்கு ஆண்டவர் சொன்னது இல்லாத நான் உங்களுக்கு சொல்றேன். கத்தர் முன்பாக சொல்றேன், அவர் God is a God of second chance. இழந்ததை திரும்ப கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். மறந்துடாதே, நாம் இழந்தவைகளை திரும்ப கொடுக்க வல்லமுள்ள தேவன். ஆனா நாம் கத்திடத்தில் திரும்பும் போது, நான் இருக்கிற நிலைமையை உணர்ந்து நான் கத்திடத்தில் திரும்பும் போது, நான் ஒரு உலர்ந்த எலும்பு போல இருக்கிறேன், எனக்குள்ள ஜீவன் இல்லை, எனக்குள்ள ஆவியானவர் இல்லை, எனக்குள்ள அபிஷேகம் இல்லை, எனக்குள்ள தேவட வல்லமை இல்லை, தேவட அபிஷேகம் இல்லை. ஆண்டவரை ஒரு காலத்திலே வல்லமையாக இருந்து அபிஷேகத்தோடு இருந்தேன், ஆனந்த கழிப்பினால் உங்களுடைய சன்னிதானத்தின நடனமாடினேன், அபிஷேகத்தான் நிரம்பி வழிந்தேன். ஆனா இன்றைக்கோ வறண்டு போனவன் போல, வட்டி போனவன் போல, உலர்ந்த எலும்பு போல காணப்படுகிறேன். ஆண்டவரே, என்னை மன்னித்து என் மேல் மனமுறங்கி என்னை திரும்பவும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும், திரும்பவும் ஆவியாளர் நிரப்பும், திரும்பவும் அக்னியாளர் நிரப்பும் என்று நாம் ஆண்டுலத்தில் திரும்பும் பொழுது அணைந்து போய் கிடக்கிற நம்முடைய ஆவியை திரும்பவும் அனலடைய பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். நான் சொல்றேன், ஐ நோ வாட் ஐ பிரீச், ஐ ஸ்பீக் தி ட்ரூத். என்னை கவனிங்க, பின்வாங்கி போனவர்களும் அனலந்து போனவர்களும் அல்லது அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறவர்களும் அல்லது சர்வசபைக்கு சொன்னது போல உயிருள்ளவன் என்று காணப்பட்டாலும் உள்ளே செத்து போயிருக்கிறவர்கள், கத்த மறுபடி அவர்களை உயிர்ப்பிக்கவும், கத்த திரும்பவும் அவர்களை ஊன்ற கட்டவும், கத்த திரும்பவும் ஆவியால நிரப்பவும், கத்த திரும்பத்தோட வல்லமையினால நிரப்பவும், கத்த திரும்பத்தோட அபிஷத்தினால் நிரப்பவும் அவர் விரும்புகிறார், வாஞ்சிக்கிறார். நாம் நடுவே இருக்கிற கத்த அப்படிப்பட்ட மனதோடு நம்மத்தில் ஆவியாக அதர்சனமான தேவனாக நம்மத்தில் எழுந்தெழுகிறான் என்று சத்தியத்தின்படி நான் உங்களை சொல்லுகிறேன். நாம் மனம் திரும்பி தேவனிடத்தில் திரும்பி போகும். வேதத்தில் இருந்து ஆதாரம் என்ன? நான் சொல்றேன், ஒரு தகப்பனுக்கு ரெண்டு குமார் இருந்தார்கள். ஆஸ்தியை பறிஞ்சுதார், என் இஷ்டப்படி நான் வாழ போறேன். வாலிபர், ஒருவேளை எனக்கு அக்கௌண்டிங் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி பைபிள், ஒரு நாளிலே அவன் அப்படி தீர்மானம் எடுத்து தன் தகப்பட்டு வந்து கேட்டிருக்க மாட்டான். சில நாட்கள் அவனுக்குள்ளே இப்படிப்பட்ட எண்ணம், ஒரு போராட்டம் அவனுக்குள்ளே இருந்துட்டே இருக்கு. ஏன் தெரியுமோ? கேட்க காதுள்ளவன் கேட்கணும். ஏன் அவனுக்குள்ள அந்த நிலைமை வந்திருக்கு நான் நினைக்கிறேன், அல்லது நான் நினைக்கிறதை விட நான் நம்புறேன். அவனுக்கு அவிசுவாசிகளோட ஃப்ரெண்ட்ஷிப் அதிகமாக அதிகரித்திருக்கு. ரட்சிக்கப்படாதவர்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த ரட்சிக்கப்படாதவர்கள் பேசுகிற பேச்சுகளும் வார்த்தைகளும் வாழுகிற விதங்களும் போகிற வழிகளும் இந்த வாலிபனை கவர்ந்தது. நானும் கொஞ்சம் அந்த வழியில நடந்தா என்ன, வயசும் வாலிபமும் இருக்குது, வாழ வேண்டிய காலத்துல அனுபவிக்க வேண்டிய காலத்துல, ஆகவே This is the time to enjoy my life. My என் தகப்பனே எனக்கு வர வேண்டிய சொத்தை கொடு, எந்த விருப்பப்படி நான் வாழட்டும், அதைத்தான் நான் ஃப்ரீடம் என்று நம்புகிறேன். இதைத்தான் இன்றைக்கு இந்த உலகம் கொக்கரிக்கிறது. ஐ நீட் ஃப்ரீடம். அந்த ஃப்ரீடம் என்கின்ற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் தெரியாமல் அப்படி கதைக்கிற அநேக வாலிப பிள்ளைகள், திங்க் பண்ற வாலிப பிள்ளைகள் தான் இன்றைக்கு சரிந்து போகிறதும், தேவனை விட்டு சாய்ந்து போகிறதும், தேவனை விட்டு விலகி போறதும், பின்வாங்கி போறது. நான் தீர்க்க தரிசனமாக எச்சரிக்க விரும்புகிறேன், தேவ சமூகத்தில் அவ விசுவாசிகளோடு நமக்கு இருக்கிற அளவற்ற அக்கியம் நம்மை தேவனை விட்டு தூரமாக கொண்டு போகும் என்று சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒருவேளை நான் இப்படி சொல்லுகிற இந்த வார்த்தையை நமக்கு சில வேளையில ஏற்றுக்கொள்ள கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் சத்தியம் சத்தியம் தான். எனக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு மாதிரி இருக்கு. அருமையான தேவன பிள்ளைகளே, அந்த வாலிபன் வந்து தவப்பட்டதில் கேட்டு தன் சொத்தை வாங்கிட்டு, உங்களுக்கு தெரியும் பிற்பாடு அவன் மனம் போல வாழ்ந்து இஷ்டம் போல ஜீவித்து மயக்கத்திலே இருந்து புத்தி தெளிந்த போது என்ன யோசித்தான், புத்தி தெளிந்த போது, அப்படி வசனம் சொல்லு, புத்தி தெளிந்த போது என் தகப்படத்தில் நான் திரும்பி போவேன். ஐயோ, என் தகப்பனுடைய வீட்டில் இருக்கிற வேலைக்காரர் கூட எப்படி வாழ்கிறார்கள், நானும் பிச்சைக்காரனை போல பண்டிதன்கின்ற தவிட்டுக்கு கூட வழி இல்லாமல் மக்கள் இல்லாமல் வாழுகிறேனே, எங்க இருந்து நான் இப்ப எங்க வந்துட்டேன், எவ்வளவு உயரத்திலிருந்து எவ்வளவு தாளத்துக்கு வந்துட்டேன். இவன் சிந்திக்கிறான், யோசிக்கிறான், அவனுக்கு மனம் திரும்ப உண்டாரு. என்ன சொன்னா, மனம் திரும்ப என் தகப்படத்தில் திரும்பி போவேன். See that? அவன் தகப்படத்தை திரும்பி போகும் பொழுது அந்த தகப்பன் ஓடி போய் அவனை அணைத்துக் கொண்டான். என் மகனே, ஏன் இப்படி செய்தாய், ஏன் என் பேரையே கெடுத்து போடிய, ஆஸ்தியே கெடுத்தது மாத்திரமே என் பேரையும் கெடுத்து போடிய, என் மனசை உடைச்சிட்டிய, என்னை விட்டு தூரமாய் போனதுல இருந்து என் மனம் உனக்காக இயங்கிக் கொண்டு இருந்தது. நீ அறியாய், நீ பாவத்தில் உழண்ட போதெல்லாம் என் மனம் உனக்காக இயங்கிக் கொண்டே இருந்தது. ஏண்டா நான் உன்னை பெத்த தகப்பனப்பா. திரும்பி வந்த போது, திரும்பி வந்தபோது திரும்பவும் அந்த ஸ்தானத்தில் அந்த தகப்பன் அவரை வைத்தார் என்று பார்க்கிறார். திரும்பவும் நமக்கு ஒரு வாய்ப்பை அருளுகிற தேவன், திரும்பவும் ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு கொடுக்கிற தேவன், திரும்பவும் தன்னுடைய வல்லமையினால நிரப்ப வல்ல தேவன், திரும்பவும் நம்மை பரிசுத்த ஆவியால நிரப்ப வல்லவர், திரும்பவும் தன்னுடைய கிருபையினாலே நம்மை நடத்த வல்லவர், திரும்பவும் தன்னுடைய ஊழியத்திலே பயன்படுத்த வல்லவர், திரும்பவும் நம்மை பாவிக்க வல்லவர். ஏனென்றால் எந்தத்தில் வருவனே நான் புறம்பே மனுஷன் தான், உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, நீ எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியாதோ, அந்த இப்படியெல்லாம் செஞ்சிரியே, அப்படியெல்லாம் வாழ்ந்தியே, இப்படியெல்லாம் எல்லாம் எல்லாம் எந்த கரைகளை குறையாக மனதில் வச்சு அதைத்தான் சொல்லிட்டே இருப்பான். காலம் போனார், எத்தனை வருஷம் போனார், ஆனா தேவனுடைய சாயல் அப்படிப்பட்டது இல்லை. பாரு, இன்னும் ஒரு காரியம் சைத்தால் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம், மன்னிப்பு. கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல நாம ஒரு மறை, இது உங்களுக்கு தெரியும். ஆனா ஒரு காரியம் என்ன தெரியுமா, மன்னிக்கலாம், ஆனா மறக்கிறது கடினம். நான் சொல்றதுல கொஞ்சம் யதார்த்தமா சிந்திங்க, யோசி, மன்னிச்சிடலாம், சரி ஆண்டவருக்கு பயந்து கத்தாவே உங்களுடைய கிருபையை மன்னிக்கிறேன் மன்னிச்சிடலாம், ஆனா அந்த சம்பவங்களை அந்த காரியங்களை மறக்கிறதுன்றது இலக்கு வருதில்லை. இங்குதான் நம்ம தேவ கிருபையை நாடு. அந்த நினைவுகளும் அந்த எண்ணங்களும் அந்த சம்பவங்களும் அந்த வார்த்தைகளும் அந்த காரியங்கள் நம்முடைய மனதில் வர 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 நமக்குள்ள அந்த பகைகளும் கசப்புகளும் கோபங்களும் வைராக்கியங்களும் கொப்பளித்துக் கொண்டே இருக்கும். அதுதான் பிசாசு சரக்கு. You cannot feel the presence of God. You cannot fill with the Holy Spirit. சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்றேன், சத்தியத்தின்படி நடக்கிற உத்தம இஷ்ட வீரர்கள் பாக்கியவாங்க, சத்தியத்தின்படி நடக்கிற உத்தம இஷ்ட வீரர் பாக்கியவாங்க, சத்தியத்தின்படி நடக்கிற உத்தம இஷ்ட வீரர், இஷ்ட வீரர்கள் பாக்கியவாங்கன்னு அல்ல, இஷ்ட வீரர் பாக்கியவாங்கன்னு அல்ல, சத்தியத்தின்படி நடக்கிற உத்தம இஷ்ட வீரர் பாக்கியவாங்க. அவை நாம ரட்சிக்கப்பட்டு இருந்தாலும் கர்த்தருக்கு முன்பாக சுத்தமாக செம்மையாக இருக்காவிட்டால் தேவன் தன்னுடைய ஆவியினாலும் தன்னுடைய அன்பினாலும் அப்படி நிரப்ப மாட்டான். இந்த ஆவியானவர் தான் நம்மை தேவனோடு இணைக்கிறார், இசைக்கிறார். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ, கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாக இருக்கிறார். அருமையான தேவட பிள்ளைகளே, இன்றைக்கு நான் தேவடத்திலிருந்து கொண்டு வருகிற செய்தி என்னவென்றால், உலர்ந்த எலும்புகள் உயிரடைகிறதுக்கு தேவை 2:2:1 வசனம், 2 ஆவி. சபை உயிரடைய, சபையிலே உலர்ந்த எலும்புகள் போல காணப்படுகிறவர்கள் உயிர் மூச்சு அடைய, சபையிலே ஆவியானவர் உலாவ, ஆவியானவர் செயல்பட, ஆவியானவர் கிரியைகள் நடப்பிக்க, நாம் அருமண தேவட பிள்ளைகளே ஆவியானவருக்கு நாம் விட்டு கொடுக்க வேண்டும், ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆவியாய் அதர்சனமான தேவனாக ஆண்டவர் சபையிலே அசைவாட வேண்டும். ஆவியானவர் சபையிலே அசைவாட விட்டால் சபையிலே நிலைமையை நான் உங்களுக்கு சொல்ல முடிய அவசியம் இல்லை. நாட் ஓன்லி தி சர்ச், சபை மாத்திரமல்ல, ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட, லிசன் டு மீ, கேளு கேளு கேளு, சபை மாத்திரமல்ல ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆவியானவர் அசைவாட வேண்டும். ஆவியானவர் உனக்குள்ளே எனக்குள்ளே அசைவாட வேண்டும். ஏனென்றால் நம்முடைய சரீரம் ஆவியானவர் தங்குகிற ஆலயமாக இருக்கிறது. அப்ப இது ஆலயமாக இருக்கணும் என்றால் ஆவியானவர் இருக்கணுமே. அப்ப ஆவியானவர் இல்லாவிட்டால் இது ஆலயமாக இருக்க முடியுமோ? அல்லது ஆலயமாக இருக்காத அது முந்தியிருந்த பழைய நிலைமைக்கு போயிடும். ஆகவே நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க, ஆவியானவர் நமக்கு, ஆவியானவர் தங்குகிற ஆலயமாக நாம் இருக்கிறபடியால் இது பரிசுத்தமாக வைத்திருக்க வேண்டும். நான் உங்களுக்கு சொல்லாமலே தெரியும், அருமையான தேவட பிள்ளை. ஆகவே ஆவியானவர் தங்குகிற ஆலயம் இது. நான் வாழுகிற வாழ்க்கையினால் தொடர்ந்து பாவங்களை செய்து, தொடர்ந்து பாவங்களை செய்து ஆவியானவரை துக்கப்படுத்திக் கொண்டே இருப்பமாக இருந்தால் நம்மை விட்டு அவர் விலகிறதுக்கு இடம் விளைவு சொல்லவே தேவை. உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆவியானவர் இன்னைக்கு சில பேர் பரிசுத்தான் அபிஷேகத்தை பெறும் பொழுது சரீரப்பிரகாரமாக சில மணிஃபெஸ்டேஷன் இருக்கிறது. எல்லாருக்கும் இல்லை, எல்லாட்டாலும் பெரும்பான் ஆக்கள் சில மணிஃபெஸ்டேஷன் இருக்கிறது. சைதால் என்ன ஒரு காரியம் உங்களுக்கு சொல்றது, நாம பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கும் பொழுது அந்நிய பாஷைகளை பேசுகிறோம். அந்நிய பாஷை என்கின்றது நாம் தேவனோடு பேசுகிறது, அதாவது நமக்கு விளங்க, விளங்கும்படி அவசியம் இல்லை. ஏன்னா அவருக்கு விளங்கினா போதுமே, இதுக்கு தான் பேர் அந்நிய பாஷை. எனக்கு விளங்குற பாஷையா இருந்தா அது அந்நிய பாஷை இல்லை, விளையக்கூடாது. எனக்கு விளங்குற பாஷைன்றா அது அந்நிய பாஷை இல்லை. எனக்கு விளங்காத பாஷைக்கு பேர் தான் அந்நிய பாஷை, ஸ்ட்ரேஞ்ச் லாங்குவேஜ். ஆகவே அந்நிய பாஷை என்கிறது எனக்கு விளங்காது, படி தேவனுக்கு புரியும். அந்த அந்நிய பாஷை நம்ம கொடுக்கப்பட்டது நோக்கம் என்ன? நாம பக்தி விருத்தி அடைக்க, ஃபார் அவர் செல்ஃப் எடிஃபிகேஷன். நம்முடைய சொந்த பக்தி விருத்திக்காக அந்நிய பாஷை கொடுக்கப்பட்டது. அது மாத்திரம் இல்ல, வரங்களும் கனிகளும் ஆவியானவர் தான் ப்ரொடியூஸ் பண்றார். நாம அதை முடியாது, அமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தான் கனிகளையும் வரங்களையும் உற்பத்தி ஆக்குறார். ஆரோனுடைய ஆடையிலே அருகிலே ஒரு பழமும் ஒரு பொன்மணியும் இருக்கு. வாசித்தவங்களுக்கு தெரியும், வேதத்துப்படுது, ஒரு பொன்மணியும் ஒரு பழமும், அதாவது வரமும் கனிக்கும் அடையாளமாக ஆரோனுடைய ஆடையிலே அந்த ரெண்டையும் வைத்து விட்டார் ஆண்டவர். நம்முடைய கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரம். இப்ப என்ன கவனிங்க, வரங்களும் கனிகளும் ஆவியானவர் தான் நமக்குள்ளே உண்டாக்குறார். இதுல ஒரு காரியம் என்னவென்றால், ஏன் இதை நான் சொல்லவான்னு சொன்னால், கனிகள் நம்முடைய சொந்த பக்தி விருத்திக்கு, பட் வரங்கள் மற்றவருடைய பக்தி விருத்திக்கு. மறந்துடாது, கனிகள் வந்து நம்முடைய சொந்த பக்தி விருத்திக்கு, ரைட், ஆனால் வரங்கள் வந்து மற்றவருடைய பக்தி விருத்திக்காக கொடுக்கப்படுது. ஆவியின் அனுக்கிரகம் அவனவனுடைய ஊழியத்துக்கு என்று ஆண்டவர் அருளுகிறார், பணிக்கென்று கொடுக்கிறார். ஒருவனை அழைக்க, ஊழியத்து ஒரு ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது அதுக்கு தேவையான கிருபை வரங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். நாம் அது கேட்டபடி வாழும் பொழுது அதை வாஞ்சிக்கப்படுது. அருமையான தேவனுடைய பிள்ளை, நன்றாக கவனிங்க. சோ எல்லாரும் அந்நிய பாஷை பேசுறது நல்லது, ஆனால் அது ரட்சிக்கப்பட்டவர்கள் இருக்கிற இடத்துல பேசுறது மாத்திரம் நல்லது. ஆனால் புது ஆக்கள் இருக்கும் பொழுது அந்த இடத்துல அந்நிய பாஷைகளை பேசாமல் தவித்துக் கொள்வது வேதத்தின்படி நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது உண்டு. ஏனென்றால் புதுசாக வந்திருக்கிறவர்களுக்கு நாம என்ன பேசுறோம் என்று புரியாது. ஆகவே அவர்கள் புரியும்படி நாம கருத்தாக பேசுறது நல்லது என்று வேதம் நமக்கு தெளிவாக போதிக்க. அருமையான தேவட பிள்ளைகளை, நன்றாய் அந்நிய பாஷைகளை பேசுங்க. அதே நேரத்தில் அந்நிய பாஷை பேசாத ஒருவன் பரிசுத்த ஆவியானவரை பெறவே இல்லை என்று நாம் அடித்து சொல்லவும் முடியும். அருமையான தேவட பிள்ளைகளே, அந்நிய பாஷைகளை பேசுறவர்களும் சத்தியத்துக்கு புறம்பாக வாழ்ந்து பாவத்தில் ஜீவிக்கிறார்களே. பட் அந்நிய பாஷை பேசாத பலரும் வந்து சத்தியத்தின்படி வாழ்ந்து சாட்சியாக ஜீவிக்கிறார்களே, அது எப்படி? அந்நிய பாஷை பேசாதவர்களும் தேவ சித்தத்தை அறிந்து கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாக வாழ்றார்களே, அது எப்படி? அவன் இதுவும் ஆவியானவர் அனுக்கிறான். நான் சொல்வதை சேர்ந்தது, ஆவியானவர் வேதத்தில் கிட்டத்தட்ட 7 விதத்தில் உருவகப்படுத்தப்படுறார். இது போக இன்னும் ஒரு காரியத்தை முக்கியமாக நினைக்கிறேன், ஆவியானவர் ஆள் தத்துவம் உள்ளவர். ஆவியானவர் ஆள் தத்துவம் உள்ளவர். ரெண்டு கொரிந்தியர் எடுத்துக்கொள்ளுங்க, தேவசன ஒரு வசனத்தை நான் வாசிப்போம். ரெண்டு கொரிந்தியர் 13:14 சீக்கிரம் படிங்கம்மா. ரெண்டு கொரிந்தியர் 13:14 அதிகமாக பாவிக்கிற வசனம் அது, உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும்.
இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.
இதை நாம அதிகமாக ஆராதனை முடியும் போது சொல்றது என்ன, நாம அதை யோசிக்கிறோம் தெரியும். என்ன கவனிங்க, கத்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாதியின் கிருபைதான் முன்னுக்கு வருது. கத்தரா இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாதியோட அன்பும் அடுத்து என்ன வருது, பரிசுத்த, நல்ல கவனிங்க, அது பரிசுத்த ஆவியோட அக்கியமும் அந்நியோன்யமும். என்ன கவனிங்க, அப்படியானால் தேவோட பிள்ளைகளாகிய நமக்கு பரிசுத்த ஆவியனோடு அக்கியமும் அந்நியுனியமும் இருக்க வேண்டியது அவசியம், 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 அவசியம் என்பதை சபைக்கு நான் கட்ட தெளிவாக போதிக்க வரும். உனக்கும் எனக்கும் ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேவோட பிள்ளைகளுக்கும் பரிசுத்த ஆவியோடு நெருக்கமான ஒரு உறவு, ஒரு அக்கியம், ஒரு அந்நியுனியம் இருக்கப்படும். அப்பொழுதுதான் நாம் தேவனுக்கு பிரியமாக வாழ முடியும். இதைத்தான் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். இன்றைக்கு சபையில் இருக்கிற எத்தனை பேர் நாம் பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆழ்த்தத்துவம் உள்ளவர் என்றும் விசுவாசித்து, எப்படி எத்தனை பேர் நாம பரிசுத்த ஆவியோடு ஐக்கியமாக இருக்கிறோம், அந்நியோன்யமாக இருக்கிறோம். யோசித்து பாருங்க, இன்றைக்கு எப்பயாவது நாம் ஆவியனை குறித்து யோசிக்கிறோமா? நமக்குள்ள ஆவியானவர் வாழுகிறார் என்றும் அசைவாடுகிறார் என்றும் நாம என்றைக்காவது யோசிக்கிறோமா, அதை சிந்திக்கிறோமா? ஆவியானவர் ஆழ்த்தத்துவம் உள்ளவர் என்பதை நாம யோசிக்கிறோமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அவர் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார் என்பதை நினைக்கிறோமா? அப்படி நினையாமல் போறபடியாத்தான் நாம் சரத்தில் இருந்து தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யறோம். சத்தியத்துக்கு புறம்பாக நடக்கிறோம், சத்தியத்துக்கு புறம்பாக சிந்திக்கிறோம், யோசிக்கிறோம், பேசுகிறோம், நடக்கிறோம், செய்கிறோம், திட்டமிடுகிறோம், தீர்மானிக்கிறோம். ஏன்னா நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். இறைவன் ஆவியாய் அதரிசனமான தேவனாய் 1:28 படி, கொலோசியர் 1:28 சீக்கிரம் படி, கொலோசியர் 1:27 படி.
புரஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம்.
கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அப்ப கிறிஸ்துவானவர் எப்படி நமக்குள்ளே வீட்டிருக்கிறார், இருக்கிறாரு? ஆவியாக நமக்குள்ளே இருக்கிறார். கேளுங்க, கேளுங்க, அதான் அப்ப சொன்னேன், நம்முடைய ஆலயம், நம்முடைய சரீரம் பரிசுத்தாமையோட தங்குற ஆலயம். அப்ப கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக ஆவியாக நமக்குள்ளே இருக்கிறாரு, நம்மை நடத்துகிறார். ஆகவேதான் அருமான தேவட பிள்ளைகளே, நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்தாவோட கேளுங்க, கேளுங்க, தயவு செய்து நமக்குள்ளே வாசமாக இருக்கிற, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற, நமக்கு அருளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியோடு நமக்கு நெருக்கமான ஒரு உறவு ஐக்கியம் இருக்க வேண்டும் என்று சத்தியப்படுகிறார். சபையிலே சபைக்கு சத்திய ஆவியாகிய தேற்றவனோடு ஒரு நெருக்கமான ஒரு உறவு இருக்கணும். ஏன் தெரியுமோ, என்ன கபடிங்க, சபைக்கும் சத்திய ஆவியானவருக்கும் மிக தொடர்பு என்ன விவரிக்க முடியுமே. அருமையான தேவோட பிள்ளைகள், ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள தொடர்பு எப்படியோ, கேளுங்க, ஒரு கணவனுக்கும் ஒரு மனைவிக்கும் இடையில இருக்கிற ஐக்கியம் உறவு எப்படியோ, அது போலதான் ஆவியானவருக்கும் சபைக்கும் இருக்கிற ஐக்கியம் உறவா. வை ஏன் அப்படி சொல்லுகின்றா, பெந்தைக்கோஸ்த நாள் அன்றுக்குதான் பரிசுத்தாமர் இந்த பூமியில இறங்கி வந்து 120 பேரும் இறங்கி வந்து அறிவி, அன்றைக்கு தான் சபை ஆரம்பித்தது என்பதை நாம் அறிவோமே. அப்படியானா பரிசுத்தாமர் இந்த பூமிக்கு வந்து என்ன செஞ்சாரு, சபையை ஆரம்பித்திருக்கிறாரு. அன்றைக்கு சபையை ஆரம்பித்த ஆவியானவர் இன்றைக்கும் சபைகளிலே என்ன செய்கிறாரு, எழுந்தருகிறாரு, சபைகளிலே கிரியை செய்கிறார். ஆவிதான் வெளிப்படுத்த விஷயத்துல ஆண்டவரை சொல்லப்படுது. ஆவியானவர் சபைக்கு சொல்றது என்ன, ஆவியானவர் சபைக்கு சொல்றதை காதலுவை கேட்கிறது. அவ சபையிலே ஆவியானவர் பேசுகிறாரு, சபையிலே ஆவியானவர் அசை. So we have the respect the word of God. நாம் தேவனுடைய வசனத்தை கனம் பண்ண வேண்டும், கர்த்தரை நாமும் மகிமைப்படுத்த வேண்டும். ஏனென்றால் தேவ ஆவியானவர் நம்மத்திலே அசைவாடி கொண்டிருக்க, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். இப்ப பந்தைக்கோத்த நாளிலே வந்து சபையை ஆரம்பித்த ஆவியானவர் இன்றைக்கு சபைகளில் என்ன செய்து கொண்டிருக்கிறாரு, சபைகளை ஆண்டவர் மனவாளர் இயேசுவோட வருகைக்கு செய்கிறார் ஆயத்தப்படுத்து. உன்னையும் என்னையும் ஆயத்தப்படுத்துவதற்காக, கிறிஸ்துவின் வருகைக்கு தகுதியாக நிறுத்துவதற்காக ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டு. ஆகவே நமக்குள்ளே தேவர் ராஜ்யத்தை சுமந்து கொடுத்ததுக்கு அட்வான்ஸாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியானவர். நாம் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்கிறதுக்காக அழியாத அசைவில்லாத தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்காக நமக்கு அட்வான்ஸாக கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் முத்திரையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆகவேதான் நமக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எபிசியர் 4:30 என்ன சொல்லப்படுது, உங்களுக்கு அருளப்படுகிற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். அவரை துக்கப்படுத்தா அவர் எப்படி இருக்கணும், ஆழ்த்தத்துவம் உள்ளவராக இருக்கணுமா இல்லையா யோசிச்சுங்க. ஒரு ஆழ்த்தத்துவம் உள்ளதான் துக்கப்படுத்த முடியும். ஆகவே நமக்குள்ளே ஆவியானவர் என்னவா இருக்கிறாரு, இருக்கிறார். ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஆகவே அவரை துக்கப்படுத்தா, ஏனென்றால் இவர் நம்மை ஆயத்தப்படுத்த வந்திருக்கிறாரு. இவர் நம்மை பரலோகம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அட்வான்ஸாக தேவனால் நமக்கு அருளப்பட்டிருக்கிறார், முத்திரையாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்ப நமக்குள்ள இருக்கிற ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் அவரோடு நெருக்கமாக ஒருக்கமாக நாம் அவரோடு ஐக்கியமாக இருக்கிறோம். பரிசுத்தாவுடைய ஐக்கியமும் அந்நியுனியும் என்று நாம் வாசித்தோம் இல்லையா. ஆகவே நாம் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்தில் கேளுங்க கேளுங்க கேளுங்க. இதுவரை நீங்க கேள்விப்படாமல் இருந்தா நான் இன்றைக்கு சத்தியத்தை உங்களுக்கு தெளிவாக சொல்றேன், ரட்சிக்கப்பட்ட நீயும் நானும் தேவட பிள்ளைகளாக இருக்கிறபடியால் தேவட ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் வரைக்கும் ஆண்டவர் இயேசுவோட வருகையில நாம காணப்படும் வரைக்கும் நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் இந்த ஆவியானவர். இவர் நாம கவனமாக பத்திரமாக அவர் துக்கப்படுத்தாம நமக்குள்ள வச்சு அதற்கு வழி என்ன, அதற்கு வழி என்ன, அதை நான் பார்த்து படிக்கப்படி. இந்த ஆவியானவர் 7 விதத்துல பைபிள்ல உருவகப்படுத்தப்பட்டிருக்கார். இப்ப நான் சொன்னேன் ஆவியானவர் ஆழ்த்தத்துவம் உள்ளவர் சரிதானே, அதே நேரத்தில் இந்த ஆழ்த்தத்துவம் உள்ள ஆவியானவர் 7 விதங்களிலே உருவகப்படுத்தப்பட்டிருக்கார். அதையும் சொல்லிடுறேன் குறிச்சு. ஆவியானவர் முதலாவது தண்ணீருக்கு ஒப்பிடப்படுகிறார், ஆவியானவர் தண்ணீருக்கு ஒப்பிடப்படுகிறார். இரண்டாவது ஆவியானவர் அக்னிக்கு ஒப்பிடப்படுகிறார், அக்னிக்கு. மூணாவது ஆவியானவர் எண்ணெய்க்கு ஒப்பிடப்படுகிறார், எண்ணெய். அப்புறம் ஆவியானவர் காற்றுக்கு ஒப்பிடப்படுகிறார். அப்புறம் ஆவியானவர் மேகத்துக்கு ஒப்பிடப்படுகிறார். அப்புறம் ஆவியானவர் புறாவுக்கு ஒப்பிடப்படுகிறார். ஆவியானவர் புறா, இயேசு கிறிஸ்து ஆடு, ஆட்டுக்குட்டி. யூனோவாய் பறவைகளிலே மிகவும் மிருதுவான பறவை வந்து புறா. தொழிலாளர்கள் புறாவுக்கு பித்த பையே இல்லை என்றார். பஞ்சகம் இல்லை, கசப்பு இல்லை, கள்ளம் இல்லை. ஆகவேதான் ஏன் சொன்னாரு, புறாக்களைப் போல கபடமற்றவளாக இருங்கள், சர்ப்பத்தை போல வினா உள்ளவன. அப்ப ஆவியானவர் இவங்க ஏசு ஞானஸ்தானம் படிக்கும் பொழுது புறா உருவனும் ஏ கழுவ போல வந்திருக்கலாமே, ஆனா இல்ல அவ புறாவை போல வெரி ஆவியானவர் வெரி சொத்தன் என்று இலகுவில அவரை துக்கப்படுத்த முடியும். உங்கள மிகவும் அன்பா இருக்கிற ஒரு நபரை நீங்க சீக்கிரமாக துக்கப்படுத்த முடியும் உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா உங்கள மிகவும் இனியன்று அன்பாக இருக்கிற ஒருவரை நீங்க இலகு ஒரு சின்ன காரியமா அவரை துக்கப்படுத்த முடியும். அதான் ஆழமான சரியான அன்பு, உண்மையான அன்பு. ஆவியானவர் மிகவும் சொத்தம் என்று இலகுவில அவரை துக்கப்படுத்தும். நான் பேசுகிற தவறான வார்த்தைகள், என் வாயிருந்து புறப்படுகிற கூடாத வார்த்தைகள், என் மனதில் வருகிற கசப்புகளோ வகைகளோ இவைகள் எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் துக்கப்படுத்துகிறது. என்னை நான் கரைப்படுத்துகிறேன். தேவ ஆவியானவர் எனக்குள்ளே கிரிய செய்யாதபடி நான் என் கிரியைகளாலே தடைகளை கொண்டு வருகிறேன். தயவு செய்து நான் சொல்றத கேளுங்க கேளுங்க கேளுங்க. ஆகவேதான் வேதம் சொல்றது ரோமர் 8:13 வாசம்,
மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால்.
மாம்சத்தின்படி நடந்தா ஆவியின்படி, ஆவியினாலே சரீரத்தின் செயல்களை அழித்தால் பிழைப்பேன். இப்ப ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்ட பிரதான நோக்கம் இல்லை, யோசித்து பாருங்க. தனியா அந்நிய பாசை பேசுகல்ல, நல்லா பேசுங்க, நல்லா பேசுங்க. நான் என்கரேஜ் பண்றேன், என்கரேஜ், நல்லா பேசுங்க. ஆனால் ஆவியா கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான காரியம், ஆவியினாலே மாமிசத்தின் கிரியைகளை அழித்தால் பிழைப்பேன். அருமையான தேவட பிள்ளைகளே, ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு பிரதான நோக்கம் என்ன, ஆவியானவரை நாம துக்கப்படுத்தாமல் இருக்கிறது எப்படி என்பதை குறித்து நான் சொல்லுவேன் சொன்னார். அருமான தேவட பிள்ளைகளே, நம்முடைய மாமிசத்திலே பாவம் இருக்கிறது நமக்கு வெளிச்சம், வெட்ட வெளிச்சம். நம்முடைய மாமிசத்தில் இருக்கிற பாவ கிரியைகளை மேற்கொள்வதற்கு நமக்கு தேவை ஆவியானுடைய வல்லமை, பரிசுத்தாவின் அபிஷேகம். நான் சொல்றேன் கேளுங்க, இந்த பரிசுத்தாவின் வல்லமை, இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அப் அண்ட் டவுனாக மாற்றிவிடும் என்று நான் சத்தியப்படி சொல்றேன். ஆவியினாலே, ஆவியின் அபிஷேகத்தினாலே உண்டாகிற அழகான மாற்றங்கள், அல்லது ஆவியின் அபிஷேகத்தால் நிறைவே உண்டாகிற ஆழமான மாற்றங்கள். ஆதாரம் என்ன சொல்றேன் கேளுங்க. பெந்தகோஸ்து நாளிலே உங்களுக்கு தெரியும், அங்கே 120 பேர் அப்போஸ்தலர்கள் உட்பட இயேசு தாய் உட்பட 120 எனக்கு அருமையான தேவட பிள்ளைகளே, பெந்தெகோஸ்த் நாளிலே அவர்கள் பெற்றுக்கொண்ட ஆவி நிறைவு அபிஷேகமானது அவருடைய வாழ்க்கை அப் அண்ட் டவுனாக மாத்திவிட்டு, அதற்கு முன்பு அப்போஸ்தலர்கள் இயேசு கண்ணுக்கு முன்பாக மாமிசத்தினை இருக்கும் பொழுது அவனுக்குள்ள பிரச்சனை இருந்திருக்கு. ஐயா அப்போஸ்தலர்கள் தான் இயேசுவோடு இருந்தார்கள் தான். இறைவனை கண்ணுக்கு முன்பாக நீங்க காணுகிற கண்களும் நீங்க கேட்கிற காதுகளும் பாக்கியம் உள்ளவர்கள். எத்தனையோ தீர்க்கதரிசிகளின் நீதிமான்களும் இதை பார்க்க ஆசையார்கள், ஆனால் உங்களுடைய கண்கள் பாக்கியவான்கள் இயேசுவே சொல்றாரு அப்போஸ்தலரை பார்த்து. ஆகவே கண்ணுக்கு முன்பாக தெய்வத்தை தேவட குமாரத்தை குமாரனை மாமிசத்தில் பார்க்கிற கிருபையை பெற்றிருந்தும் ஆண்டவரோடு இருந்தும் அவர் அருகே இருந்தும் அவரை பார்த்தும் அவருடைய அவருடைய செயல்களை பார்த்தும் கேட்டும் அவனுக்குள்ள பிரச்சனை இருந்திருக்குது. என்ன பிரச்சனை? நீ பெரியவனா நாம் பெரியவனா? இந்த வழியில என்னத்தை குறிச்சு பேசிக் கொண்டு வந்தீங்க? வழியில அப்போஸ்தலர்களுக்கு பிரச்சனை, நீ பெரியவனா நாம் பெரியவனா? கதை சொல்லல, வேதனைக்கு வாசித்தது. அப்ப ஆண்டவர் அந்த இடத்துல ஒண்ணு கதை கையில பேசாம இருந்தது. வீட்டுக்கு வந்து எங்க எப்படி அதை அப்ரோச் பண்ணிருக்காரு பாருங்க. பிரச்சனைகளை எப்படி கையா சொல்ற நடுவே சொல்றது, பிரச்சனை இருக்கிறது உண்மை. இட் இஸ் ட்ரூ, தேர் இஸ் சம் ப்ராப்ளம். பட் வாட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி? ஹவு வி அப்ரோச் த ப்ராப்ளம். பிரச்சனை இருக்கிறது உண்மை, ஆனா எப்படி அந்த பிரச்சனை நாம கையாளுகிறோம் என்பதை தான் தேவன் பார்ப்பார். ஏன்னா பிசாசு இருக்கும் வரைக்கும் பிரச்சனை முடிய போறது இல்லை. அதுக்கு சபைக்குள்ளதான் அதிகமா பிரச்சனை கொண்டு வர. ஏன் தெரியுமோ? ஏன் தெரியுமோ? என் சபையை நான் கட்டுவேன். அடுத்து என்ன சொன்னாரு? பாதாளத்தின் வாசகங்கள் அதை மேற்கொள்ளார். சங்கங்களையும் உலகத்தில் இருக்கிற நிறுவனங்களுக்கும் விரோதமாக பிசாசு போராட முடிய அவசியம் இல்லை. ஏற்கனவே அவங்களுக்கு அவன்கிட்ட கெட்டகரிக்கா இருக்கிறான். இப்ப நாம அவன்கிட்ட ஆளுகை விட்டு வெளியில வந்துடும். இப்ப நம்ம சபையில தான் அவனுக்கு கோபம். அவன் சபைக்குள்ள தான் பிரச்சனைகளை கொண்டு வருவான். ஆனா நாம அதற்கு இடையாகிறதான் வேதனையும் வெட்கம். ஏ சொன்னாரு, இந்த உலகத்தின் அதிபதி வருவான் இடத்துல அவனு கொண்டு. இதுதான் ஆவியானவர் நமக்குள்ளேயே செய்ய நம்மை சுத்தம். இப்படி நம்முடைய மாமிச கிரியைகளுக்கு, நம்முடைய மாமிச எண்ணங்களுக்கு, என்ன மாமிசத்துக்குரிய செயல்களுக்கு விரோதமாக போராடுறதுக்கு தான் தேவன் நம்முடைய ஆவியை நம்ம கொடுத்திருக்கார். மாமிச கிரியை படி ஒன்று கொரிந்தியர் 3:3 படி. ஒன்று கொரிந்தியர் 3:3 மாமிச கிரியைகள் எப்படிப்பட்டது என்று அங்கு சொல்லப்பட்டது பாருங்க. சீக்கிரம் படிங்கம்மா. ஒன்று கொரிந்தியர் 3:3
பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா?
நல்ல கவனிங்க. இங்க சொல்லப்பட்டிருக்க 1 Corinthians 3:3 பாருங்க.
பொறாமையும்
பொறாமையும் வாக்குவாதம்
பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள்
பாருங்க. மாமிச பிரமாக வாழ்ந்து மனுஷ பிரமாள் யாருக்கு இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு தெரியுமோ? யாருக்கு? கொழுந்து சபையில் இருக்கிற ரட்சிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு. ஹலோ, அவ விசுவாசிகளுக்கு அல்ல, சபையில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு, ரட்சிக்கப்பட்டிருக்கவர்களுக்கு எழுதப்பட்டிருக்க வசனம் இது. நீங்க இன்னும் மாமிசத்துக்குரியவர்களாக இருக்கிறீர்களே, அங்க மாமிசத்துக்குரிய கிரியைகள் அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அருமையான தேவட பிள்ளைகளே, இந்த மாமிச கிரியைகள் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவரை தூக்கப்படுத்துறது, வேதனைப்படுது. இப்படியான காரியங்கள் நமக்குள்ள இருக்கும் பொழுது நாம் ஆவியனோடு ஐக்கியப்படவும் அந்நியனுமாக இருக்கவும் இடமில்லை. ஆகவேதான் ஆவியினால் மாமிசத்தின் கிரியைகளை அழித்தால் வாழ்வீர்கள் என்று 8:13 வாசிக்கிறோம். 8:14 என்ன சொல்ல தெரியுமோ? 8:14 இவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவடைய. அப்ப நமக்கு ஆவியான கொடுக்கப்பட்டது நோக்கம் என்ன? நாம் ஆவியினாலே நடத்தப்பட. நமக்கு ஆவியான கொடுக்கப்பட்ட நோக்கம் என்ன? மாமிச கிரியைகளை அழிக்க. ஆகவே அருமையான தேவட பிள்ளைகளை, நான் சொல்ற சத்தியங்களை கேட்டுக்கொள்ளுங்க. ஆவியானவரை குறித்து சபையிலே பேச சொல்லி ஆண்டவரை மனசுல தந்து விருப்பத்தின்படி நான் உங்களுக்கு பேசுகிறேன். கர்த்தர் சாட்சி, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாட்டும். ஏனென்றால் சபையிலிருக்க அநேக தேவட பிள்ளைகளுக்கு ஆவியான குறித்து ஒரு சரியான ஐக்கியம் இல்லை. குழந்தை எலும்புகள் போல காணப்படுகிறார்கள். அருமையான தேவட பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவை நம்புகிறார்கள், ஆனால் வாழ்க்கையில ஆண்டவரோடு சரியான உறவில் ஐக்கியம் இல்லை. அதான் நான் சொல்றேன் கேளுங்க. அது என்னென்றா, சிலருடைய பின்மார்க்கம், சிலருடைய பின்மார்க்கம் அவர்களுக்கு தெரியாது, மற்றவர்களுக்கு தெரியும். நல்ல விளைவு. சிலருடைய பின்மார்க்கம் மற்றவர்களுக்கு தெரியாது, அவர்களுக்கு தெரியும். நான் சொல்றது கொஞ்சம் சிந்தி தயவுசு. சிலருடைய பின்மார்க்கம் பட் தே கமிங் டு தி சர்ச், தே பிலீவ் இன் காட். நான் அதை குறித்து சொல்லல. தேர் ஆர் சோ மெனி பீப்புள் லைக் தட் கேட்டகரி. அதான் கபடிங்க. இப்ப சிலருடைய பின்மார்க்கம் மற்றவர்களுக்கு தெரியாது, பட் எனக்கு தெரியும். நான் இப்ப எந்த ஆண்டவரோடும் ஆவியனோடும் எனக்கு எந்த அளவுக்கு உறவு இருக்குது, ஐக்கியமாக இருக்கிறேன், எந்த அளவுக்கு தேவனை தேடுறேன், எப்படி தேவனோடு வாழ்றேன்றது, எந்த அளவுக்கு பின்னுக்கு போயிட்டு எந்த மனசாட்சிக்கு தெரியும், நான் மற்றவங்களுக்கு தெரியாது. என்ன நான் சேர்த்துக்கு போறேன், வேணுமெண்டா பாட்டு போறேன், கையெழுத்து சோத்திரம் பண்ணிட்டு போறேன், பாக்குறவங்க என்ன நல்லா இருக்காங்க, ஆனா எனக்கு தான் தெரியும் எந்த பின்மா இருக்கும். இன்னொரு கட்டுக்கறி இருக்குது, மற்றவர்கள் தாங்கள் பின்மார்க்கமாக இருக்குன்னு தெரியாமலே இருப்பார், ஆனால் அவர்களோடு இருக்கிற பரிசுத்தமாக மற்ற தேவோட பிள்ளைகளுக்கு அவர்களை அவர்கள் முந்தி எப்படி இருந்தார்கள், இப்படி இப்போது எப்படி இருக்காங்க மற்றவர்கள் ஐடென்டி பண்ண முடியும், இனங்காண முடியும். அதான் நான் சொல்றேன், சிலருடைய பின்மார்க்கம் அவர்களுக்கு தெரியாது மற்றவர்களுக்கு தெரியும், சிலருடைய பெரிய பின்மார்க்கம் மற்றவர்களுக்கு தெரியாது எனக்கு தான் தெரியும். நான் சொல்றது சிந்திங்க, ஐ ஸ்பீக் த ட்ரூத். அருமையான தேவோட பிள்ளைகளே, அதான் அதன காட் இஸ் எ காட் ஆஃப் செகண்ட் சான்ஸ். திரும்பவும் தேவன் தன்னுடைய ஆவியினாலே நம்மை நிரப்ப விரும்புகிறாரு, திரும்பவும் தேவன் தன்னுடைய வல்லமையினாலே நம்மை நிரப்ப விரும்புறாரு, திரும்ப தன்னுடைய அபிஷேகத்தை நம்மை நிரப்ப விரும்புறாரு, நாம இழந்து போனதை திரும்ப தர விரும்புகிறாரு, திரும்பவும் கட்டவும் திரும்பவும் உயிர்ப்பிக்கவும் திரும்பவும் வாழ வைக்கவும் தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார் என்றால் அவர் நமக்கு தலைவராக மாத்திரமில்லை தகப்பனாக இருக்கிறபடி உழந்த எலும்புகள் உயிரிட முடியுமா? எஸ் தேவனுடைய ஆவியினால் தேவோட வார்த்தை, இட் இஸ் பாசிபிள் சார், இட் இஸ் இம்பார் இஸ் நத்திங் இம்பாசிபிள் வித் காட், இஸ் ஆல் மைட்டி. கல்லுகளினாலே பிள்ளைகளை உண்டாக்க வல்லவர், செத்து போனவர்களை உயிரோடு எழுப்புகிறவர், கடலையும் காட்டையும் அதட்டி அமைதிப்படுத்துகிறவர், சமுத்திரத்தை பிளந்து வழி திறந்து தன் பிள்ளைகளை கொடுக்க வல்லவர், காட் இஸ் ஆல் மைட்டி. அருவர் தேவோட பிள்ளைகளே, இந்த ஆவியானவர் மூன்று காரியங்களில் சொல்ல வரும், ஒன்று சபையிலிருக்கு தேவன பிள்ளைகள், ஒன்று ஆவினாலே நிரப்பப்படும். ஆதாரம் அப்போஸ்தலர் 4:31-4:8, அப்போஸ்தலர் 4:31, சபையில் இருக்கிற ஒவ்வொரு தேவன பிள்ளைகளும் பரிசுத்தாக நிரப்பப்படுவோம், இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ், இது ஒரு அனுபவம். இரண்டாவது ஆவியானவர நடத்தப்படும், 8:14. மூணாவது ஆவினால உணர்த்தப்பட வேண்டும், இது ஏசாயா 11:1-2, யோவான் 16:8, ஏசாயா 11:1-2 பார்த்தீங்கன்னா, ஞானத்தை உணர்வையும் அருளுகிற ஆவியானவர். இன்னைக்கு தேவோட வசனத்தை எப்படித்தான் கேட்டாலும் அப்படி இருக்குது காணுமென்னு தெரியுமோ, வாழ்க்கையில மாற்றம் இல்லாமல் மனம் திரும்பாமல் இருக்கிறது காணுமென்னு தெரியுமோ, உள்ள உணர்வில்லை, உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது என்று வேதம் பயங்கரமா இருக்கும் அந்த வசனம். அது பிறகு உயிர்ப்பிக்கிறது யார், உணர்வடை பண்ணப்படுறது யார்? அருமையான தேவோட பிள்ளைகளே, ஆவியானவர் ஆவியானவர் ஒவ்வொருவரும் பரிசுத்தாவும் நிரப்பப்பட வேண்டும். பெந்தகோத்து நாளிலே பரிசுத்தாவும் நிரப்பப்பட்ட அதே அப்போஸ்தலர்கள் திரும்ப நீங்க தொடர்ந்து வாசித்துக் கொண்டு போய் திரும்ப 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 ஆவியால நிரப்பப்பட்டு நிரப்பப்பட்டு இந்த அனுபவம் தான் நமக்கு வேண்டும். ஆவியோட நெருக்கமான ஒரு ஐக்கியம் இருக்கணுமா இருந்தா நம்முடைய ஜபபலியில நாம அமர்ந்து ஆண்டவர் உங்களுடைய ஆவியினாலே என்னை நிரப்பும். அப்படி ஆவியானவர் நம்மை நிரப்பும் பொழுதுதான் தேவ அன்பு நமக்குள்ளே பெருகும். ரோமர் 5:5 படிக்கிறீங்க, ரோமர் 5:5 என்று சொல்றது சீக்கிரம் படிக்கமா, ரோமர் 5:5 முடிகள் 5:5.
மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவி,
நமக்கு அருளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவினாலே
தேவ அன்பு
நம்முடைய இருதயங்களிலே ஊட்டப்பட்டிருக்கிறது.
அந்த நம்பிக்கை
நல்ல கவனிங்க, அப்ப தேவ ஆவியானவரால் நமக்குள்ளே தேவனுடைய அன்பு ஊட்டப்பட்டிருக்கிறது. சொல்றேன் கேளுங்க, சொல்றேன் கேளுங்க, உலகத்தில இருக்கிற அன்பு குறைய குறைய வேண்டுமாக இருந்தால், உலகத்தில் இருக்கிற அன்பு அட்டு போக வேண்டுமாக இருந்தால் தேவ அன்பு நமக்குள்ள பெருக வேண்டும். தேவ அன்பு பெருக 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 உலகத்தில் இருக்கிற அன்பு அட்டு போய் கொண்டிருக்கும். ஏன் நான் இப்படி சொல்கிறேன், ஒன்று ஜோவான் 2:15 வாசித்து பார்மிகளா இருந்தால், பிள்ளைகளே உலகத்தில் உள்ளவற்றில் அன்பு கொராதருங்கள், ஒருவன் உலகத்தில் அன்பு கொண்டால் அவடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. There's no compromise to the word of God. Come, let us follow Christ according to the scripture. தேவ ஆவியானவர் நமக்குள்ள தேவ அன்பை பெருகப்படுகிறார். சொன்னது போல நாம் ஒவ்வொருவரும் அருமையான தேவன பிள்ளைகளே, ஒவ்வொருவரும் தேவ ஆவியினால் நிரப்பிடும். அப்பதான் இந்த உலகத்தில் இருக்கிற அசுத்தங்கள், ஐயோ அருவறுப்புகள், பாவம் நிறைந்த இந்த உலகம், பரிசுத்தமாக வாழ்றது எப்படி? பரிசுத்த ஆவியோடு நாம் வைத்திருக்கிற நெருக்கமும் உருக்கமும் ஐக்கியமும் தான் பாவத்தை மேற்கொள்ள வழியில். 12:4 வாசித்து பாத்தீங்களா, பாவத்துக்கு விரோதமாக
போராடுகிறதில்
பாவத்துக்கு விரோதமாக போராடத்தக்க ரத்தம் சிந்ததுக்கு நீங்க எதிர்த்து நிக்கிற அப்படி அர்த்தம் என்ன? ரத்தம் சிந்த வேண்டி வந்தாலும் பாவத்துக்கு விரோதமாக போராடு. ஐயா கேளு, உள்ள தோத்து போனவன் வெளியில தோத்து போனான். வெளியில நீங்க என்ன பார்த்தா பெரிய உண்மையில போல தோணலாம், ஆனா என்ன உள்ளான வாழ்க்கை எப்படி என்னது? தேவன் ஒருவர் பார்த்தா சாட்சி. ஏன் தெரியுமோ? அவர்தான் நம்முடைய வியாதி. ஆகவே உள்ளே தோட்டு போனவர் வெளியையும் தோட்டு. உள்ளே நம்முடைய சரத்துல இருக்கிற மாமிச கிரியைகளை அழிக்கணும். அவைகளை மேற்கொள்றதுக்கு தான் தேவ ஆவியை நம்ம கொடுக்கப்படும். அப்ப இந்த ஆவியானோட நம்ம வச்சிருக்கிற நெருக்கமான உறவுதான். ஒரு வசனத்தை பாசித்து நான் முடிப்போம். யோவான் 16:13 படிங்க சீக்கிரம். யோவான் 16:13 நான் பாசித்து முடிப்போம். படி 16:13.
சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார்.
சத்திய ஆவியானவர் வரும் பொழுது என்ன செய்வார்? சகல சத்தியத்து. இப் யூ கேன் அண்டர்லைன் தட் வேர்ட். சத்திய ஆவியானவர் வரும் பொழுது சகல சத்தியத்தை உங்களை நடத்துவார். இன்றைக்கு நாம் சத்தியத்தின்படி ஏன் வாழ முடியல? இன்றைக்கு ஏன் நாம சாட்சியாக வாழ முடியல? ஏன் பரிசுத்தமாக ஜீவிக்க முடியல? ஏன் நமக்கு ஆவியில் அனல் இல்லாமல் காரணம் என்னவென்றால், நாம் பரிசுத்த அவருடைய சரியான உறவில்லை, அக்கியம். இதுதான் நம்முடைய தோல்விக்கு காரணம். இதுதான் இன்று வரைக்கும் நமக்குள்ள ஒரு வளர்ச்சி இல்லாமல் இருக்குது காரணம். யாக்கோபு 4:5 சொல்றது, நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சியுடையதாக இருக்கின்ற அறிகளார். அப்ப நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் வைராக்கிய, தேவனை குறித்த ஒரு வைராக்கியம், தேவட வார்த்தை குறித்த ஒரு வைராக்கியம் நமக்குள்ள இருக்கிறதா? இல்லாமல் இருக்கிறது காரணம் என்ன? நாம் தேவ அவருடைய சரியான அக்கியம் அந்நியம் இல்லாமல் இருக்கிறபடியா தான் அடிக்கடி பாவத்துல விழுந்து கொண்டிருக்கிறது, அடிக்கடி பாவத்துல புரடுகிறதும், அடிக்கடி இச்சைகளுக்கு இடம் கொடுக்கிறதும், சோதனைகளில் விடுகிறதும் காரணம் என்னவென்றால், நமக்கு ஆவியோட சரியான ஐக்கியம் இல்ல, உறவில்ல, உணர்வில்லாம இருக்க காரணம் என்ன? தேவட வசனத்தை கேட்டாலும் கேட்டாலும் உணர்வில்லாம காரணம் என்ன? நமக்குள்ளே ஆவியான கிரியை செல்ல. ஏனென்றால் ஏசாயா 11:2 வாசிக்கும் பொழுது, ஞானத்தையும் உணர்வையும் அருளுகிற ஆவியானவர் என்று தெளிவாக சொல்லப்படும். அப்ப நமக்கு உணர்வை தருகிறவர் யாரு? ஆவியான. ஆவியதான் நான் இதை திரும்ப திரும்ப சொல்லுவேன். அருமையான தேவட பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியோடு நெருக்கமான ஒரு உறவை பேணிக்கொள்ள. பரிசுத்த ஆவியோடு தயவு செய்து நெருக்கமாக உருக்கமாக வாழ். என்னுடைய ஒவ்வொரு தடவை நான் ஜெபம் பண்றதுக்காக ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும், எட்டுபடி ஜெபிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யும், ஆவியானவரை நான் பிரசவம் பண்றதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா, என்ன பேசணும் என்னத்தை பேசணும் ஆவியானவர் எனக்கு சொல்லி தாருங்கப்பா, கட்டுத்தாரு. அவர் எனக்கு உதவி செய்யறபடியால் தான் நான் பிரசங்கம் பண்றேன், அவர் எனக்கு உதவி செய்யறபடியால் தான் நான் ஜெபம் பண்றேன், ஆவியானவர் எனக்கு உதவி செய்யறபடியா தான் இந்த அளவுக்காவது நான் தேவோடு வாழுகிறேன். இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். ஆவியானோட உதவி ஒத்தாசையை நாடுங்க. ஆவியானவர் வந்து நமக்கு உதவி செய்யற ஒரு ஹெல்பர். மூல பாசையில ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்க ஒரு வார்த்தை ஹெல்பர், இஸ் அவர் ஹெல்பர். நமக்கு உதவி செய்ய விருப்பமாக இருக்கு. ஆகவே தயவு செய்து பாவத்துக்கு விரோதமாக போராட, பரிசுத்தமாக வாழ, சாட்சியா ஜீவிக்க, சத்தியத்தின்படி வாழ பரிசுத்த ஆவியோட உதவி ஒத்தாசையை நாடுங்க. ஆணித்தரமாக அடுத்து சொல்கிறேன், பரிசுத்த ஆவியோட உதவி இல்லாமல், ஒத்தாசை இல்லாமல் நாம் கிறிஸ்துவோட வாழ முடியாது, சத்தியத்தின்படி ஜீவிக்க முடியாது, சாட்சியா ஜீவிக்க முடியாது, தேவர் ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஆகவே பரிசுத்த ஆவியனோடு நெருக்கமான ஒரு உறவை அக்கியத்தை தயவு செய்து காத்துக்கொள்ளுங்க. உங்களுக்குள்ளே முத்திரையாக பெற்றிருக்க பரிசுத்த ஆவியனோடு தயவு செய்து துக்கப்படுத்தாமல் இருங்க. இந்த மாமிச கிரியைகளை எதிர்த்து நில்லுங்க. தயவு செய்து அது இடம் கொடுக்காது. உங்க சிந்தையிலே, உங்க நினைவுகளில், உங்க இதயத்தில் பரிசு அசுத்த ஆவிகள், அதாவது சத்துருவான விதைக்கிற பொல்லாத சிந்தனைகள், கூடாத நினைவுகள், தேவையில்லாத காரியங்கள், தயவு செய்து அவைகளுக்கு இடம் கொடுக்காது. பாவத்துக்கு எதிர்த்து நில்லுங்க. ஐ மீன் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கப்படுகிறது. பாவத்துக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு மனுஷன் தான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். பாவத்துக்கு வளைந்து கொடுக்கிற ஒரு மனுஷன் எப்படி பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும் சொல்றதுக்கு யோசித்து பாரு. உங்கள் எதிராளியாக பிசாஸ், யாரை விழுங்கலாம? வகை தேடி என்ன செய்ற? கெச்சிக்கிற சிங்கம் போல் சுத்திட்டே இருக்கிற நாம அறியாம இருக்கு. அவைதான் அடிக்கடி மாமிச கிரியலுக்கு இடம் கொடுக்கிறோம், பாவத்துக்கு இடம் கொடுக்கிறோம். நமக்குள்ள இருக்கிற பரிசுத்தாமரை தூக்கப்படுது. நமக்கு ஆவியானோடு ஒரு உறவில்லை. ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிற அறிவில்லை. ஆவியானவர் ஆழ்த்தத்துவம் உள்ளவர் என்றும் அவரை துக்கப்படுத்த முடியும் என்கின்ற எண்ணம் நமக்கு இல்லாமல் போனதில்லை. நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு, நம்முடைய அனுதன ஜீவியத்துக்கு பரிசுத்தோட உதவியை நாம நாடாமல் இருக்கிறபடியா தான் இன்று வரைக்கும் நாம தோல்வியோட இருக்கிறோம். இன்று வரைக்கும் நாம வளர வேண்டிய அளவுக்கு வளராமலும், தேவனால பயன்படுத்த முடிய கூடிய அளவுக்கு பயன்படுத்த முடியாமல் இருக்கிற அடிப்படை காரணங்கள் ஒன்று, நாம தேவ ஆவியருக்கு சரியாக இடம் கொடுக்கும். இந்த எலும்புகள், புலந்த எலும்புகள் உயிரடையுமா? எஸ், ஆவியும் வசனம். சபையிலே புலந்த எலும்புகள் போல காணப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய ஆவியினாலும் தன்னுடைய வசனத்தினாலும் நிரப்ப விரும்புற. ஒருவேளை நீங்க தூரமாக போயிருந்தால், மற்றவர்கள் தெரியாம இருக்கல, ஒருவேளை நீங்க பின்வாங்கி போயிருந்தால், உங்களை திரும்பவும் ஒரு வாய்ப்பை சான்ஸ் கொடுக்க கர்த்தர் விருப்பமுள்ளவராக இருக்கு, ஆயத்தமாக இருக்கு. திரும்ப தன்னுடைய ஆவியால் நிரப்ப, திரும்ப தன்னுடைய அக்கினால் நிரப்ப, திரும்ப உன்னை பலப்படுத்து, திரும்ப உன்னை பயன்படுத்தவும். God is a God of second chance. That's what's happening.